Let's turn again to Micah and chapter 6.
மீண்டுமாய் நாம் மீகா தீர்க்கதரிசன புத்தகம் ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
This is a very lovely verse that these brothers have chosen as a theme for this conference.
இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்திற்கு மையப்பொருளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனம் ஒரு அருமையான வசனம்.
And we have to see it, as I said, in the context of the two verses immediately before that.
அந்த வசனத்தை அதற்கு முன் உள்ள இரண்டு வசனங்களோடு கூட நாம் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியது தேவையாயிருக்கிறது.
There we see a contrast between two types of religion or two types of Christianity.
இரண்டு விதமான மதங்கள் அல்லது இரண்டு விதமான கிறிஸ்தவ கூட்டங்கள் என்பதை இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது.
One is a Christianity which majors on religious activity.
ஒரு கிறிஸ்தவ கூட்டம் மத சம்பந்தமான கிரியைகளை பெரிதுபடுத்தி அதிலேயே திருப்தி காண்கிற ஒரு கூட்டம்.
And the other is a Christianity that majors on daily practical life.
இரண்டாவது கிறிஸ்தவ கூட்டம் அனுதின நடைமுறை வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு கூட்டம்.
And the reason why men prefer the first type is because it is easier to do.
முதல் கூட்டத்தை ஏன் அநேக மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய காரியங்களை செய்வது சற்று எளிமையானது.
It's easier to go to meetings and praise the Lord than to walk in humility.
தாழ்மையிலே நடப்பதை காட்டிலும் கூட்டங்களுக்கு சென்று ஆண்டவரை துதிப்பது பாடல் பாடுவது எளிதாக இருக்கிறது.
It's even easier to give money to God's work than to actually go and help serve the poor.
கூட்டத்திற்கு வந்து இங்கு உள்ள நடைமுறை காரியங்களிலே உதவி செய்வதை காட்டிலும் ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து விடுவது இதை காட்டிலும் ஈஸியாக இருக்கிறது.
So the reason why man has invented a religion of religious activities is because that is easier.
மதத்தையும் மதத்தின் கிரியைகளையும் மனிதன் கண்டுபிடித்ததனுடைய காரணம் அது செய்வதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் எளிதாய் இருக்கிறது.
So what you see in verses 6 and 7 is a religion of religious activity.
6 7 வசனங்களிலே நாம் பார்க்கிற மதம் என்னவென்றால் கிரியைகள் நிறைந்த மத கிரியைகள் நிறைந்த ஒரு கூட்டம்.
In those days the most religious thing that people did was to offer offerings to God.
அந்த நாட்களிலே செய்வதற்கு எளிதான மத கிரியை என்னவென்றால் தேவனுக்கு காணிக்கை செலுத்துவது.
It was not like having conferences and all like we have today.
இப்பொழுது நமக்கு இருக்கிறது போல அந்த நாட்களிலே கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் எல்லாம் இல்லை.
For them the religious activity was going regularly to the temple and making so many offerings.
அப்பொழுது உள்ள ஒழுங்காய் செய்யக்கூடிய மத கிரியை என்னவா இருந்தது என்றால் அங்கே ஆலயத்துக்கு போய் காணிக்கை செலுத்துவது பலிகளை செலுத்துவது தான்.
And that was easy.
அது எளிதாக இருந்தது.
Most of them had many sheep and oxen and large fields.
நிறைய பேருக்கு நிறைய வயல்கள் இருந்தன. ஆடுகள் மாடுகள் கிடாக்கள் என்று பல மிருகங்களும் இருந்தது.
And if you had 100 sheep and you gave 10 of them to the temple, it wasn't very difficult.
100 ஆடுகள் இருக்க 10 ஆடுகளை மட்டும் தேவாலயத்திலே பலி செலுத்துவது அவ்வளவு கடினமான காரியம் அல்ல.
They sinned and they would make an offering of a sheep. That was easy.
பாவம் செய்துவிட்டு ஏ ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வாப்பா என்று சொல்லி அதை பலி கொடுப்பது எளிதாக இருந்தது.
It was more difficult to overcome the sin.
ஆனால் பாவத்தை மேற்கொள்வது அதை விட கஷ்டமான காரியம்.
They didn't bother much about overcoming sin in the Old Testament.
பழைய உடன்படிக்கை காலங்களிலே பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கையை குறித்து அவர்கள் அதிகமாக கரிசனைப்பட்டதில்லை.
And they could not overcome sin because they didn't have the Holy Spirit within.
அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படாதிருந்தபடியினாலே அவர்களால் பாவத்தை மேற்கொள்ளவும் முடியவில்லை.
So they said, well, of course, we will always sin. We can't help that.
எப்பொழுதும் பாவம் செய்து கொண்டுதான் இருப்போம். அதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது.
We make our offerings to God regularly.
அதற்கு பதிலாக நாம் தேவனுக்கு ஒழுங்காக பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்துவோம்.
And then on Saturdays they used to meet in the synagogue and have meetings.
சனிக்கிழமை அங்கே தேவாலயத்திலே கூடி அங்கே ஒரு கூட்டங்களை வைப்போம்.
and they ஆலோசனை சங்க கூட்டம் spend a lot of their time and all that in those religious activities.
இப்படிப்பட்ட மத கிரியைகளிலே அதிகமான நேரத்தை அவர்கள் செலவு செய்தார்கள்.
They ease their conscience.
இப்படி செய்து தங்களுடைய மனசாட்சியை சற்று தளர்த்தி கொண்டார்கள்.
God is very happy with us.
தேவன் நம் மீது சந்தோஷம் உள்ளவராக இருக்கிறார்.
We are making our offerings regularly. We are paying our tithes.
நம்முடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் ஒழுங்காக செலுத்துகிறபடினாலே தேவன் நம் மீது சந்தோஷமாக இருக்கிறார்.
God told us to go 3 times a year to Jerusalem. We are doing that.
வருஷத்திற்கு 3 முறை எருசலேமுக்கு போங்கள் என்று சொன்னால் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம்.
We are keeping the Passover on the 14th day of the first month every year.
ஒவ்வொரு வருடத்திலேயும் முதல் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவை ஒழுங்காக ஆசரிக்கிறோம்.
And on that day we make sure there is no leaven anywhere inside the house.
அந்த நாளிலே வீட்டில் எங்கிலும் புளிப்பான மாவு காணப்படாதபடிக்கு நாங்கள் எச்சரிப்பாக இருப்போம்.
There were many many laws like that, small small things in the Old Testament. They obeyed very carefully.
இதுபோல சிறு 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 கற்பனைகள் ஏராளமாய் பழைய உடன்படிக்கை காலத்தில் இருந்தது. அவைகள் கருத்தோடு கை
கொண்டார்கள்.
மற்ற ஜனங்களை காட்டிலும் நாங்கள் மேன்மையுள்ளவர்கள் என்று பெருமை எடுத்தும்
கொண்டார்கள்.
மற்ற மதங்களை காட்டிலும்
Our Jewish religion is better than all of theirs.
எங்களுடைய யூத மதமானது எல்லா மதங்களை காட்டிலும் மேன்மையானது என்று சொன்னார்கள்.
Among the Jews also they had denominations.
அந்த யூதர்களுக்குள்ளேயும் கூட பிரிவுகள் காணப்பட்டது.
There were Pharisees.
பரிசேயர்கள் என்ற பிரிவினர், சதுசேயர் என்ற பிரிவினர்,
ஹெரோடியன்ஸ்,
ஹெரோதியர்கள் என்ற பிரிவினர்.
They were followers of John the Baptist in Jesus time.
இயேசுவின் காலங்களில் இன்னொரு யூத மதத்தினரும் வந்தார்கள், யோவானை பின்பற்றுகிறவர்கள்.
There were certain other smaller groups not mentioned in the Bible.
வேதத்திலே சொல்லப்பட்டிராத இன்னும் சிறு சிறு குழுக்களும் காணப்பட்டன.
And there was spiritual pride among the Pharisees that not only are we better than other religions, we are better than these other denominations.
மற்ற மதங்களை காட்டிலும் நாங்கள் மேன்மையானவர்கள் என்பது மட்டுமல்ல, யூத குலத்திலேயே காணப்படுகிற பல பிரிவுகளிலே நாங்கள் மேன்மையானவர்கள் என்று பரிசேயர்கள் மாறுதட்டி கொண்டார்கள்.
Because we follow certain rules.
நாங்கள் ஒரு சில பிரமாணங்களை கடைபிடிக்கிறோம்.
We pray 3 times every day.
ஒவ்வொரு நாளும் 3 முறை நாங்கள் தேவனை நோக்கி மன்றாடுகிறோம்.
Twice in a week we fast.
வாரத்திலே ஒரு முறை உபவாசிக்கிறோம், 2 முறை உபவாசிக்கிறோம்.
We pay tithes.
தசம பாகத்தை செலுத்துகிறோம்.
You know there are a lot of things you and I can learn from the mistakes of these Pharisees.
இந்த பரிசேயர்களுடைய தவறுகளிலிருந்து நீங்களும் நானும் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
They gloried in verses 6 and 7.
இந்த 6 7 வசனங்களிலே அவர்கள் மேன்மையாய் எண்ணினார்கள்.
In their religious activity.
மத சம்பந்தமான கிரியைகளிலே மேன்மை பாராட்டினார்கள்.
Now today also we can have a lot of Christians glorying in all these external activities.
இன்றைக்கும் கூட அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட வெளிப்பிரகாரமான கிரியைகளிலேயே மேன்மை பாராட்டுகிறவர்கள் உண்டு.
They can spend 1 hour in praising and worshiping in the meeting and sing very moving songs and say God must be so happy with me.
இப்படிப்பட்ட கூட்டங்களிலே ஒரு மணி நேரம் அப்படியே பரவசமான பாடல்களை பாடி உணர்ச்சியூட்டக்கூடிய விதத்திலே ஆராதனை செய்து தேவன் எங்களிலே பிரியமா இருக்கிறார் என்று சொல்வார்கள்.
And like the small small rules the Pharisees had in those days.
அந்த நாட்களிலே பரிசேயருக்கு இருந்த சிறு சிறு கற்பனைகளை போல
we can also have small small rules.
நமக்கும் கூட சிறு சிறு பிரமாணங்கள் இருக்க முடியும்.
We can say like the Pharisees we are not only better than other religions we are also better than other denominations.
பரிசேயர்கள் என்ன சொன்னார்கள்? மற்ற மதங்களை பார்க்கிலும் நாங்கள் மேன்மையானவர்கள் மட்டுமல்ல, மற்ற சபை பிரிவுகளை காட்டிலும் நாங்கள் மேன்மையானவர்கள் என்று சொன்னது போல நாமும் சொல்லிக் கொள்ளலாம்.
We have many rules.
நமக்கு அநேக பிரமாணங்கள் உண்டு.
They are all scriptural.
அவைகள் எல்லாம் வேதத்திற்கு ஒத்த பிரமாணங்கள் தான்.
Like we don't have pastors, we have elders.
எங்களுக்கு பாஸ்டர்கள் மார்கள் கிடையாது, எங்களுக்கு மூப்பர்கள் தான் உண்டு.
We don't have paid workers, we take care of our own needs.
சம்பளம் கொடுக்கப்படுகிற ஊழியர்கள் எங்களிடத்தில் இல்லை, ஒவ்வொரு ஊழியரும் தங்களுடைய தேவைகளை தாங்களாகவே பார்த்துக் கொள்கிறார்கள்.
We don't take offerings in our meetings.
நம்முடைய கூட்டங்களிலே காணிக்கை எடுப்பதில்லை.
Most of our sisters don't wear ornaments.
சகோதரிகளில் அநேகர் நகை அணிவதில்லை.
These are the things we glory in.
இவைகளிலே தான் நாம் மேன்மை பாராட்டுகிறோம்.
Follow many rules.
அநேக சட்டதிட்டங்களை பின்பற்றுகிறோம்.
And we think God must be very happy with us.
தேவன் நம்மிலே மிகவும் சந்தோஷமுள்ளவராய் இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்க முடியும்.
How happy God must be when he sees
நம்மை பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு சந்தோஷமுள்ளவராய் இருக்கிறார்.
When he sees so many sisters not wearing jewels.
அநேக சகோதரிகள் நகைப்படாமல் இருக்கிறார்கள், அதை பார்த்து தேவன் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார்.
How God, happy God must be when he sees us going for meetings regularly.
ஒழுங்காக நாம் கூட்டங்களுக்கு போகிறோம், அதை பார்த்து தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார்.
And how happy God must be when he sees that we are not in any dead denomination but in New Testament church.
ஒரு செத்த ஸ்தாபனத்திலே இருந்து நாங்கள் வெளியே வந்து புது உடன்படிக்கை சபையிலே நாங்கள் கூடுகிறோம், சேர்ந்து விட்டோம் என்பதிலே தேவன் சந்தோஷமா இருப்பார் என்று
எண்ணுகிறீர்கள்.
எங்களுடைய சபைகளிலே பாஸ்டர்கள் இல்லை, மூப்பர்கள் தான் இருக்கிறார்கள்.
We don't have any preachers with robes and crosses hanging around their neck.
எங்களுக்கு நீண்ட அங்கியை தரித்த ஊழியர்களோ அல்லது நீண்ட சிலுவை மாட்டிக்கொண்டிருக்கிற ஊழியர்களோ இல்லை என்று சொல்லலாம்.
We have come out of all those things.
இவைகளிலிருந்தெல்லாம் நாங்கள் வெளியே வந்து விட்டோம் என்று சொல்லலாம்.
But what are we glorying in?
ஆனால் எதிலே நாம் மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம்?
We may be glorying in the same man-made religion that the Pharisees had.
பரிசேயருக்கு இருந்ததான மனிதராலே உண்டாக்கப்பட்ட மதத்தை போலவே நாமும் மதத்தை உண்டாக்கி கொண்டு அதிலே பெருமை பாராட்ட முடியும்.
So Micah said.
ஆகவே மீகா சொல்கிறார்.
How shall I come before God? Verse 6.
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி வர முடியும்?
Are these the things we should be primarily doing?
இவைகளைத்தான் நாம் பிரதானமாய் செய்து கொண்டிருக்க வேண்டுமா?
A particular form of church meeting.
ஒரு குறிப்பிட்ட முறைமையை வைத்திருக்கக்கூடிய ஒரு சபை கூட்டங்கள்.
Correct titles for our leaders.
எங்களுடைய தலைவர்களுக்கு சரியான பட்டப்பெயர்கள்.
Correct dress for the men and women.
சகோதரனுக்கு மனிதனுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியான உடை அணிகிற காரியம்.
Sisters modestly covering their heads.
சகோதரிகள் பக்தியாக முக்காடு போட்டுக் கொள்வது.
Are these the things we glory in?
இவைகளிலேத்தான் நாம் மேன்மை பாராட்டுகிறோமா?
Micah says, I'll tell you what God wants from you.
தேவன் உங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை மீகா சொல்கிறார், கேளுங்கள்.
He wants humility in your heart.
உங்களுடைய உள்ளத்திலே தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
That you walk with God.
தேவனோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார்.
And you know what happens when a man walks with God?
ஒரு மனிதன் தேவனோடு கூட நடக்கும்பொழுது என்ன நடக்கிறது அவனுக்கு என்று தெரியுமா?
I know because I know times in my life, years in my life in the past when I had religion.
கடந்த ஆண்டுகளிலே எத்தனையோ ஆண்டுகளாக எனக்கு கடந்த வாழ்க்கையிலே மதம் மட்டுமே இருந்தது.
Not Jesus, but religion.
இயேசு அல்ல, மதம் தான் இருந்தது.
I walked with religion.
மதத்திலே தான் நான் நடந்து கொண்டிருந்தேன்.
And I was proud of my religion.
என்னுடைய மதத்திலே பெருமை பாராட்டினேன்.
But now for many years.
ஆனால் இப்பொழுது அநேக ஆண்டுகளாக
I walk with Jesus.
நான் இயேசுவோடு கூட நடக்கிறேன்.
And I'll tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
When I had religion, it made me very proud.
எனக்கு மதம் இருந்த பொழுது என்னை பெருமையுள்ளவனாய் மாற்றியது.
When I walk with Jesus, you know what happens?
நான் இயேசுவோடு கூட நடக்க நடக்க என்ன நடந்தது தெரியுமா?
I see how pure he is.
அவர் எவ்வளவு சுத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன்.
And how filthy I am.
நான் எவ்வளவு அசுத்தமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று பார்க்கிறேன். இன்றைக்கும் கூட.
And I say, oh wretched man that I am.
ஓ நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்கிறேன்.
That's what happens when you walk with God.
தேவனோடு நடக்கும் பொழுது இதுதான் நடக்கிறது.
I have no time to say, oh wretched man he is, oh wretched woman she is.
எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் இவன், எவ்வளவு நிர்பந்தமான மனுஷி இவள் என்றெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை.
I have no time to look at all the externals in other people.
மற்ற மக்களுடைய வெளிப்புற தோற்றத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை.
How they dress.
அவர்கள் எப்படி ஆடை அணிகிறார்கள்.
How they praise God.
அவர்கள் எப்படி தேவனை துதிக்கிறார்கள்.
What titles they have.
அவர்கள் என்ன பட்டப்பெயர்கள் இருக்கிறது.
I used to be interested in these things once upon a time.
ஒரு காலத்தில் இவைகளில் எல்லாம் நான் விருப்பமுள்ளவனா இருந்தேன் தான்.
I'm not saying they are not important.
அவைகள் எல்லாம் முக்கியம் அல்ல என்று நான் சொல்லவில்லை.
But they were very important for me once upon a time.
ஆனால் ஒரு காலத்தில் அது எனக்கு மிகவும் முக்கியமானதாய் காணப்பட்டது.
Today I still hold all those convictions.
இன்றைக்கு இன்றும் அப்படிப்பட்ட உணர்வுகளுக்கு நான் உட்பட்டவனாக இருக்கிறேன்.
But once upon a time those things were the heart of my Christianity.
ஆனால் ஒரு காலத்தில் அதுவே என்னுடைய கிறிஸ்தவத்தின் ஒரு இருதயத்தை போல மெய்யான மேன்மையான ஒன்றாய் காணப்பட்டது.
Today they have become like the little finger.
இன்றைக்கு அவைகள் எல்லாம் எனக்கு ஒரு சுண்டுவிரலை போல மாறிவிட்டது.
I'm not saying I don't need it.
எனக்கு அந்த சுண்டுவிரல் தேவையில்லை என்று நான் சொல்ல மாட்டேன்.
I won't cut it off.
இதை நான் வெட்டி போட மாட்டேன்.
But these externals of Christianity are not the heart and center of my life anymore.
இனிமேலும் வெளிப்பிரகாரமாக தோன்றக்கூடிய இவ்வித காரியங்கள் எல்லாம் எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையாக இல்லை.
I've seen that the heart of Christianity
கிறிஸ்தவத்தின் இதயம் என்ன என்பதை பார்த்து விட்டேன்.
Is to walk with God.
அது தேவனோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை.
Walk with Jesus.
இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை.
And where you see your own need.
உன்னுடைய சொந்த தேவையை நீ பார்க்கும் பொழுது
you keep on discovering areas in your life where you're not yet like Jesus.
இன்னும் இயேசுவை போல மாறவில்லையே என்று பார்க்கக்கூடிய பகுதிகளெல்லாம்
what happens?
என்ன சம்பவிக்கிறது?
Gradually your life becomes your speech becomes purer.
கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பேச்சு தூய்மையானதாய் மாறுகிறது.
More control over your tongue.
இன்னும் அதிகமாக உங்கள் நாவின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு கிடைக்கிறது.
Your eyes become purer.
உங்கள் கண்கள் சுத்தமானதாய் மாறுகிறது.
and your whole attitude to other people becomes more merciful.
மற்றவர்கள் மீது உங்களுக்கு இருக்கிற மனப்பான்மை இரக்கமுள்ளதாய் மாறுகிறது.
And you are not so quick to pass an opinion about other people like you were in the olden days.
பழைய நாட்களில் இருந்தது போல இப்பொழுது மற்றவர்கள் மீது உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் விரைவாய் சொல்லுவதில்லை.
And you begin to appreciate good in other believers, even in other denominations.
மற்ற சபைகளிலே இருக்கக்கூடிய மற்ற சபை பிரிவுகளிலே இருக்கக்கூடிய நண்பர்களுடைய நல்ல காரியங்களை பார்த்து நீங்கள் மெச்சிக் கொள்கிறீர்கள்.
I may not agree with them in all the externals.
அவர்களுடைய எல்லா புறமான காரியங்களிலேயும் நான் ஒத்துக்கொள்கிறதில்லை.
I'm not going to start wearing a dress like a priest and put a cross around my neck.
நான் ஒரு பாதிரியாரை போல பெரிய நீண்ட அங்கியை போட்டுக்கொண்டு ஒரு பெரிய சிலுவையை நான் உடனே மாட்டிக்கொள்ள போவதில்லை.
My convictions are clear.
என்னுடைய சத்தியத்தை குறித்த அறிவெல்லாம் மிகவும் தெளிவாக இருக்கிறது.
But that is not the big thing in my life now.
ஆனால் இப்பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியமாக தோன்றவில்லை.
The thing is to walk with Jesus every day.
ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட நடப்பதுவே என்னுடைய வாழ்க்கையின் மேன்மையானதாய் மாறிவிட்டது.
To see that I am nothing.
நான் ஒன்றுமில்லை என்பதை பார்ப்பது.
When I had religion, not Jesus, but religion.
எனக்கு இயேசு இல்லாமல் மதம் மட்டும் இருக்கும் பொழுது,
Christian religion.
கிறிஸ்தவ மார்க்கம்,
கரெக்ட் கிறிஸ்டியன் ரிலிஜியன்,
சரியான கிறிஸ்தவ மதம்.
And I gloried that I had that Christian perfect external religion compared to others.
மற்றவளையை காட்டிலும் எனக்கு புறம்பான கிறிஸ்தவ சரியான உபதேசம் இருந்தது என்பதை குறித்து நான் மேன்மை பாராட்டினேன்.
I was not nothing.
நான் ஒன்றுமில்லாமையாக இருக்கவில்லை.
I was quite big in my own eyes.
என்னுடைய சொந்த கண்களிலே நான் பெரியவனாக காணப்பட்டேன்.
But since I started walking with Jesus, I have become nothing in my own eyes.
ஆனால் இயேசுவோடு கூட நடக்க என்னுடைய கண்களிலே நான் சிறியவனாக காணப்படுகிறேன்.
Is that your experience?
உங்களுடைய அனுபவம் இப்படியா இருக்கிறதா?
Micah says, do you know what God wants from you?
உன்னிடத்திலிருந்து தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்று மீகா சொல்கிறார்.
Verse 8.
எட்டாம் வசனம்.
You must walk humbly with your God.
மனத்தாழ்மையாய் தேவனுக்கு முன்பாக நடப்பதையே அவர் எதிர்பார்க்கிறார்.
And that is much more difficult than saying I am following a New Testament pattern in my church.
என்னுடைய சபையிலே புதிய ஏற்பாட்டு முறையை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுவதை காட்டிலும் நான் மனத்தாழ்மையா நடக்கிறேன் என்று சொல்வது கடினம்.
Not only walk humbly with our God,
தேவனுக்கு முன்பாக தாழ்மையா நடப்பது மட்டுமல்ல,
but also our attitude to other people changes.
மற்றவர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மையே மாறிவிடுகிறது.
So there are two aspects of true Christianity.
மெய்யான கிறிஸ்தவத்திற்கு இரண்டு பகுதிகள் உண்டு.
One is our attitude towards God, where we walk in humility.
ஒன்று தேவனுக்கு முன்பாக நமக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை, அது தாழ்மையாய் நடப்பது.
And the other is our attitude to other people.
இன்னொன்று நமக்கு மற்ற ஜனங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம்.
Just like the cross on which Jesus died had got two arms.
இயேசு மரித்த அந்த கல்வாரி சிலுவையிலே இரண்டு கம்புகள் இருப்பது போல,
so also in true Christianity has got two arms.
மெய்யான கிறிஸ்தவத்திலேயும் இந்த செங்குத்தான கிடைமட்டமான இரண்டு பகுதிகள் உண்டு.
One is vertically or walking humbly with God.
ஒன்று நேர் நோக்கி மேலே செல்லக்கூடியதான தேவனுக்கு முன்பாக தாழ்மையா நடக்கக்கூடிய வாழ்க்கை.
And the other is horizontal in our attitude towards other people.
இன்னொன்று கிடைமட்டமாக இருக்கக்கூடிய நமக்கு மற்ற மக்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை.
Not only our attitude to people in our own church, but our attitude to everybody else.
நம்முடைய சபையிலே உள்ள மக்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை மட்டுமல்ல, மற்ற யாவர் மீதும் உள்ள ஒரு மனப்பான்மை.
That first of all, we do what is right.
முதலாவதாக நாம் நன்மை என்னதென்று அதை செய்கிறோம்.
Always what is right.
எப்பொழுதுமே சரியானதையே செய்வது.
That means I never cheat anybody.
அதனுடைய பொருள் என்னவென்றால் நான் யாரையும் ஏமாற்றுவதில்லை.
That means I never withhold from any of my workers their righteous pay.
எனக்கு கீழாக வேலை செய்கிறவர்களுக்கு ஒருபோதும் நான் அவருடைய சம்பளத்தை குறைத்தது கிடையாது. அவர்களுக்கு என்ன நியாயமான சம்பளமோ அதை நான் முற்றிலுமாய் கொடுத்து தீர்த்து விட்டேன்.
Some of us sitting here may have people working for us.
இங்கே உட்கார்ந்திருக்கிற நம்மிலே ஒரு சிலருக்கு நம்முடைய சபையில் உள்ள சகோதரர்களே உங்களுக்கு இடத்திலே வேலை செய்ய நேரிடலாம்.
Maybe a servant working in your home.
உங்களுடைய வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்கார பெண்ணாக ஒரு சகோதரி இருக்கலாம்.
Maybe somebody who comes to sweep the floor or wash the clothes.
உங்களுடைய வீட்டிலே துணி துவைக்கவோ அல்லது வீட்டை கூட்டவோ நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு பெண்மணியாக இருக்கலாம்.
If you are running a little wayside shop, some person who just works for you there.
அல்லது நீங்கள் ஒரு கடைக்கு முதலாளியாக இருக்கிறீர்கள். அந்த கடையிலே வேலை செய்வதற்கு சபையில் உள்ள ஒரு சில சகோதரர்கள் இருக்கிறார்கள்.
How do you treat them?
அவர்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்?
That is much more important than how well you praise God on Sunday morning.
ஞாயிற்றுக்கிழமை தேவனை எப்படி துதிக்கிறீர்கள் என்பதை காட்டிலும் உங்கள் சக சகோதரனை உங்களுக்கு கீழாக வேலை செய்கிற இடத்திலே எப்படி நீங்கள் நடத்துகிறீர்கள் என்பது மிக முக்கியம்.
When you work yourself in an office,
நீங்கள் ஒரு அலுவலகத்திலே வேலை செய்யும் பொழுது,
aren't you happy when the news comes that everybody's salary has been increased.
எல்லாருடைய சம்பளமும் உயர்த்தப்பட்டு விட்டது என்ற ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கிறது. அப்பொழுது நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா?
Or at the end of the year you are given a bonus. Oh, you didn't expect that. You are so happy.
வருஷத்தின் கடைசியிலேயே நீங்கள் எதிர்பாராமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு போனஸ் ஊக்கத்தொகையை கொடுக்கிறார்கள். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது.
Have you ever thought of increasing the salary of the servant who works in your home?
உங்களுடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்கார பெண்ணுடைய சம்பளத்தை சற்று உயர்த்தலாம் என்று எப்பொழுதாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா?
Making her happy.
அவளை சந்தோஷப்படுத்தலாமே என்று முயற்சி செய்திருக்கிறீர்களா?
Have you ever thought of giving her an unexpected bonus at the end of the year which she never expected?
உங்கள் வீட்டிலே வேலை செய்கிற அந்த வேலைக்காரிக்கு அல்லது வேலைக்காரனுக்கு அவன் எதிர்பார்த்திராத ஒரு ஊக்கத்தொகையை நீங்கள் சற்றும் எதிர்பாராத விதமாய் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறீர்களா?
I'll tell you sisters, that is much more important than you are taking off your ornaments and sitting in the meeting.
சகோதரிகளே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். நீங்கள் நகைகளை கழற்றி இந்த கூட்டத்திலே வந்து உட்கார்ந்து போவது, கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவதை காட்டிலும் இந்த காரியத்தை செய்வது மிகவும் மேன்மையானது, முக்கியமானது.
In other words, the value of the ornaments you take off, please use that money to give a bonus to your servant.
இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால், நீங்கள் நகை வேண்டாம் என்று கழட்டுகிறீர்களே, அந்த நகையினுடைய விற்று அந்த பணத்தை நீங்கள் போனஸாக கொடுக்கலாமே, அதில் ஒரு பகுதி யாருக்காவது நீங்கள் கொடுக்கலாமே.
See, just removing it and keeping it for myself, that is selfishness.
நகையை கழற்றி எனக்காகவே வைத்துக் கொண்டிருப்பது சுயநலம்.
But if you take it off because you want to help other poor people, boy, that is Christianity.
மற்ற ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் கழட்டுவீர்களானால் அதுதான் மெய்யான கிறிஸ்தவம்.
But most of us don't think like that.
நம்மில் அநேகர் அப்படி எண்ணுவதில்லை.
We sit in the meeting and saying, I'm a holy person because I don't wear any ornaments.
கூட்டத்திலே நான் உட்கார்ந்து கொண்டு நகை எனக்கு இல்லாதபடினாலே நான் பரிசுத்தவான் என்று சொல்கிறோம்.
What did you do with that money?
அந்த பணத்தை வைத்து என்ன செய்தீர்கள்?
That other person puts it on and sits in the meeting.
மற்ற நபர் நகையை போட்டுக்கொண்டே கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
You take it off and put that money in the bank. There is no difference between both of you.
ஆனால் நீங்களோ நகையை கழற்றி அதை விற்று அந்த பணத்தை fixed deposit லே போட்டு விட்டீர்கள். ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே இல்லை.
That's right. Is there a difference between a fixed deposit and an ornament?
ஆகவே நகைக்கும் fixed deposit-க்கும் வித்தியாசம் இருக்கிறதா?
Actually, you may be the cleverer person to put it in a fixed deposit because it keeps on increasing in its value.
Fixed deposit le potuttal panam adu adhigamai kondey pogum, nagai potrukore kaattam neengal dhaan buddhisaligal.
If you gave it for God's work or some poor person, that would have been Christianity.
Adarku maaraga oru yeade nabarukko aladhu devanai ooliyathirkko neengal andha panathai koduthirippillanal adhu dhaan meyyana kristavam.
We are just like the Pharisees.
நாம் பரிசேயர்களைப் போலவே தான் இருக்கிறோம்.
We glory in all these external things.
இந்த புறம்பான காரியங்களிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம்.
What does God require from you?
உன்னிடத்திலிருந்து தேவன் எதை எதிர்பார்க்கிறார்?
Is it all these activities?
இந்த எல்லா விதமான மத கிரியைகளை தான் எதிர்பார்க்கிறாரா?
Walk humbly with God.
தேவனோடு கூட தாழ்மையாய் நட.
Do what is right for other people.
மற்றவர்களுக்கு எது சரியோ அதை நீ செய்.
And it says here, love mercy, kindness to other people.
இரக்கத்தை சிநேகி என்று சொல்கிறார். மற்றவர்களுக்கு தயவுள்ளவனாய் இரு என்று சொல்கிறார்.
That means forgive them.
அதனுடைய பொருள் என்னவென்றால் அவர்களை மன்னித்து விடு.
You be a man who is known for forgiving other people, not a person who is known to go to the meetings regularly.
நான் கூட்டத்துக்கு ஒழுங்காக போகிறவன் என்றதான பெயரை நாம் எடுக்க கூடாது. அதற்கு மாறாக இவர் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர் என்றதான பெயரை நாம் எடுக்க
வேண்டும்.
மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற மனிதன் இவன் என்று சொல்ல வேண்டும்.
Let me tell you a story.
ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன்.
There were three people walking down a road.
ஒரு ரோட்ல மூணு பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க.
Two people were going for the meeting.
அதுல ரெண்டு பேர் கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்க.
One man was not going to any meeting.
ஒரு மனுஷன் அவன் கூட்டத்துக்காக போல.
They saw a man lying on the roadside who was beaten up by some robbers.
கொள்ளைக்காரங்க கொஞ்சம் பேர் அடிச்சு ஒரு மனுஷனை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அவன இந்த மனுஷன் பார்க்கறான்.
Now you know this is not my story.
இப்போ உங்களுக்கு தெரியும் இது என் கதை கிடையாது.
But the two people were going for the meeting, they looked at their watch and said, well, we'll be late for the meeting, so we can't help this man.
அந்த ரெண்டு பேர் பார்த்தாங்க, இந்த அடிபட்ட ஆளையும் பார்க்கறாங்க, வாட்சையும் பார்க்கறாங்க, ஐயோ கூட்டத்துக்கு டைம் ஆச்சு, நம்ம முதல்ல கூட்டத்துக்கு போயிரோம்னு ரெண்டு பேர் கூட்டத்துக்கு போயிட்டாங்க.
So they said, he should have been more careful, he shouldn't be walking around like that.
இவன் வரவும் ஒழுங்கா பகல்ல வந்திருக்கலாம் அல்லது ஜாக்கிரதையா வந்திருக்கலாம், இந்த மாதிரி அவன் திருடன் ஆகப்படுற மாதிரி வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு
போயிட்டாங்க. Or some excuse, maybe he's just lying down on the road for some rest, I don't know.
எனக்கு தெரியாது, ஒருவேளை ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி படுத்து தூங்கிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு போயிட்டாங்க.
We always have some excuse.
எப்பொழுதுமே ஒரு சில சாக்கு போக்கு சொல்லுகிறோம்.
When we don't want to help other people, we always have some excuse.
மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டோம்னா அதுக்கு நமக்கு நல்ல சாக்கு போக்கெல்லாம் கிடைக்குது.
And so we go to the meeting.
ஆகவே நம்ம கூட்டத்துக்கு போறோம்.
And the two people were lifting their hands and praising God. They were in time for the meeting.
அந்த ரெண்டு பேரும் கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்கு சரியான நேரத்துக்கு போயிட்டாங்க. போய் கைகளை உயர்த்தி பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள்.
And this other man.
இன்னொரு மனுஷன்.
Third man.
மூணாவது மனுஷன்.
He looked at this and said, "Let me help this person."
அவன் இந்த அடிபட்ட ஆளை பார்க்கறான். சரி, நான் இவனுக்கு உதவி செய்யட்டும்.
And he took him and he spent his own money and
அவனை தூக்கி தன் சொந்த பணத்தை செலவு செஞ்சு
அவனை
ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் பண்ணி நீ இவனுக்காக நல்ல சிகிச்சை எல்லாம் கொடுப்பா, சாப்பாடு கொடுப்பா, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுத்துறேன்னு சொல்றான்.
Jesus asked a question after telling the story.
இந்த கதையை சொல்லிவிட்டு இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார்.
He asked this question in Luke chapter 10.
லூக்கா 10 அதிகாரத்திலே இந்த கேள்வியை கேட்கிறார்.
Verse 36.
லூக்கா 10 அதிகாரம் 36 வசனம்.
Which of these three people do you think was a good neighbor to the man who fell into his robber's hands?
லூக்கா 10 அதிகாரம் 36 வசனம். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார்.
You see, this story was told by Jesus in answer to a question somebody asked him.
இந்த கதையானது யாரோ ஒருவர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலாக இந்த ஒரு கதையை சொல்கிறார்.
Somebody asked him in verse 25, "What shall I do to inherit eternal life?"
நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறான்.
There was another rich man who asked Jesus that question and Jesus told him, "Keep the commandments."
இந்த கேள்வியை கேட்டவன் ஒரு ஐஸ்வரியவான் பணக்காரன், அவனுக்கு கட்டளை கற்பனைகளை கைக்கொள்ளுவாயாக என்று இயேசு பதிலை சொல்லிவிட்டார்.
That was another time.
அது வேறு ஒரு நேரம்.
Here a lawyer asked him, "What shall I do to inherit eternal life?"
இங்கே ஒரு நியாயசாஸ்திரி, ஒரு வக்கீல், அவர் ஆண்டவரை பார்த்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுவதற்கு என்ன செய்ய வேண்டும்
என்று கேட்கிறான். He told him the same thing, you know, what does it say in the law?
நியாய பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்று கேட்கிறார்.
But this man answered in a better way.
ஆனால் இந்த மனிதன் சற்று மேன்மையாக பதில் சொல்கிறான்.
He didn't say like that other rich man, you know, I obey my parents and I keep the Sabbath and things like that.
நான் என்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறேன், ஓய்வு நாளை ஆசரிக்கிறேன் என்றெல்லாம் இவன் சொல்லவில்லை.
This man said, "The law says I must love God, that is the vertical thing, with all my heart, and horizontally I must love my neighbor as myself."
இவன் சொல்கிற பதிலை பாருங்கள். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு நீ அன்பு கூறுவாய் என்று சொல்கிறதானே, அந்த செங்குத்தான ஒரு உறவு, தேவனோட உறவு, பிறனையும் நேசிப்பாயாக, பிறனிடத்தில் அன்பு கூறுவாராக என்று சொல்கிறதானே, கிடைமட்டமான உறவு, இரண்டு காரியங்களையும் சொல்கிறான்.
He understood Micah chapter 6 verse 8.
இவன் மீகா 6 அதிகாரம் 8 வசனத்தை புரிந்து கொண்டான்.
He knew that it was not Micah chapter 6 verse 6 and 7 that was true religion.
மீகா 6 அதிகாரம் 6-7 வசனங்கள் அது மெய்யான மதம் அல்ல என்பதை விளங்கிக் கொண்டான்.
No, he understood verse 8.
அவன் 8 வசனத்தை புரிந்து கொண்டான்.
Then he had a question.
பிறகு அவனுக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது.
He said, "But who is my neighbor?"
அப்படியானால் எனக்கு பிறன் யார்?
Verse 29.
29th வசனம்.
And then Jesus told the story.
பிறகு இயேசு இந்த கதையை சொல்கிறார்.
Then Jesus asked this question.
பிறகு சொல்லிவிட்டு இந்த கதையை, இந்த கேள்வியை கேட்கிறார்.
Verse 36. Which of these was the neighbor?
இந்த மூன்று பேரில் எவன் பிறனாய் இருந்தான் என்று கேட்கிறார்.
And that man said,
அந்த மனிதன் சொல்கிறான்,
"The man who showed mercy."
அவனுக்கு இரக்கம் செய்தவனே அந்த பிறன் என்று சொல்கிறான்.
That's what Micah said.
இதுதான் மீகா சொல்கிறார்.
What does God want from you?
தேவன் உன்னிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார்?
To love mercy.
இரக்கத்தை சிநேகிப்பதை எதிர்பார்க்கிறார்.
And how did Jesus explain mercy here?
இங்கே இந்த இரக்கத்தை எப்படி இயேசு விளக்கி சொல்கிறார்?
To help a person in need is more important than even attending a meeting.
ஒரு கூட்டத்திற்கு வருவதை காட்டிலும் தேவையிலே உள்ள ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதுதான் மிகவும் முக்கியம் என்று சொல்கிறார்.
I don't know whether we understand that.
நாம் அநேகர் இதை விளங்கிக் கொள்ளவில்லை என்று நான் நம்புகிறேன்.
To help a person in need, even if you're late for the meeting.
கூட்டத்துக்கு தாமதமாய் வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு தேவையிலே இருக்கிற ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது என்பது மிக முக்கிய காரியம்.
I know many times in Bangalore when my wife has been late for the meeting.
பெங்களூரிலே அநேக கூட்டங்களுக்கு என்னுடைய மனைவி தாமதமாக வந்திருக்கிறாள், அதை நான் அறிவேன்.
And I discover that just before the meeting some sick person came for some medical help.
கூட்டத்துக்கு புறப்பட்டிருப்பார்கள், அப்பொழுதுதான் ஒரு வியாதியஸ்தர்கள் வந்து மருத்துவ உதவியை கேட்டிருப்பார்கள்.
Many times.
அநேக சமயங்களிலே.
Now the question is, what is more important?
இப்பொழுது கேள்வி என்னவென்றால், எது மிக முக்கியம்?
I'm very happy that she chose to come late for the meeting.
அவள் கூட்டத்திற்கு தாமதமாக வருவதை தெரிந்து கொண்டபடியாலே நான் சந்தோஷப்படுகிறேன்.
Because there was somebody in need.
என்றால் தேவையிலே இருக்கிற ஒரு நபர் அங்கே இருக்கிறார்.
Do you know what true Christianity is?
மெய்யான கிறிஸ்தவம் என்றால் என்ன என்று தெரியுமா?
It's not religious activity.
மத கிரியைகள் அல்ல.
I'm not saying meetings are not important.
கூட்டங்கள் முக்கியமல்ல என்று நான் சொல்லவில்லை.
I'm not saying these external things are unimportant.
புறம்பான காரியங்கள் எல்லாம் முக்கியமற்றவை என்று நான் சொல்லவில்லை.
I'm saying they are like the little finger.
அவைகள் சுண்டு விரலை போல இருக்கிறது என்று சொல்கிறேன்.
I'm not saying cut it off.
இதை வெட்டி விடுங்கள் என்று சொல்லவில்லை.
I'm saying don't make this 12 feet long.
இந்த சுண்டு விரலை 12 அடி நீளமுள்ள ஒரு விரலாய் மாற்றி விடாதீர்கள் என்று சொல்கிறேன்.
You know when you make some small something God has made small 12 feet long.
தேவன் சிறியதாய் உண்டாக்கி ஒரு உறுப்பை நீங்கள் 12 அடி நீளமுள்ளதாய் நீங்கள் மாற்றி விட்டீர்களானால்,
supposing all of us had 12 feet long little fingers and we are sitting in this meeting.
கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லாருக்கும் இந்த சுண்டுரல் மட்டும் 12 அடி நீளமா இருக்குன்னு வெச்சுக்குவோம்.
Oh, I won't be able to stand here. You'll be hitting me all the time.
நான் இங்க நிக்கவே முடியாது. எல்லாரும் சுண்டுரல் அப்படி இப்படி ஆட்டிட்டே இருப்பாங்க. அது இங்க குத்தம் அங்க குத்தம்.
You'll all be hitting each other.
நாம் எல்லாரும் ஒருவரையொருவர் குத்தி கொண்டே இருப்போம்.
And that is how we are hurting other people when we make religion such a big thing.
மதத்தை ஒரு பெரிய காரியமாய் மாற்றி விட்டால் இப்படி தான் நாம் மற்றவர்களை புண்படுத்துறவர்களா இருப்போம்.
You know among Pentecostals they make speaking in tongues 12 feet long.
பெந்தேகோஸ்தியனர் அந்நிய பாஷை பேசுவதை 12 அடி நீளமான ஒரு சுண்டுவரலாய் மாற்றி விட்டார்கள்.
Now we may say we don't do that.
நாம் அதை செய்வதில்லை என்று சொல்லலாம்.
You may make something else 12 feet long.
வேறு ஒன்றை நீங்கள் 12 நீளமாக மாற்றி விட்டிருக்கலாம்.
Each group has got its own thing which it specializes.
ஒவ்வொரு குழுவுக்கும் விசேஷித்த 12 நீளமுள்ள ஒரு காரியம் இருக்கத்தான் செய்யும்.
The Pharisees were like that.
பரிசேயர்கள் அப்படி இருந்தார்கள்.
And Jesus told them once.
ஒருமுறை இயேசு அவர்களை பார்த்து சொன்னார்.
Let's turn to Matthew chapter 12.
மத்தேயு 12 அதிகாரம்.
Matthew's Gospel chapter 12.
மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம்.
The disciples, verse 1, were hungry, and as they were passing through the fields, they picked up grains from the field to eat.
சீஷர்கள் பசியா இருந்து 12 அதிகாரம் 1 வசனம், கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். அப்படி அவர்கள் அந்த பயிர் வழியே போய் கொண்டிருந்தார்கள்.
Now today, if you walk through somebody's field, you can't pluck the fruit from his trees and eat it.
இன்றைக்கு நீங்கள் வேறு ஒருவருடைய தோட்டத்தின் மூலமாய் போய் கொண்டிருக்கிறீர்கள், அங்க இருக்கிற தேங்காய் மாங்காயை பறித்து சாப்பிட முடியுமா?
Or take them, pluck the mangoes.
அல்லது மாம்பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட முடியுமா? விடுவாங்க, சும்மா விடுவாங்க.
That will be stealing.
அது திருடுதலுக்கு ஒப்பாக இருக்கிறது.
But in the Old Testament,
பழைய உடன்படிக்கையில்,
there was a law.
அங்கே ஒரு பிரமாணம் இருந்தது.
That you are all brothers because you are all children of Abraham.
நீங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறபடினாலே நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களா இருக்கிறீர்கள்.
So if that poor brother of yours is walking through your field,
உன்னுடைய ஒரு ஏழை சகோதரன் உன்னுடைய பயிர் வழியே கடந்து போனால்,
and he is hungry,
அவன் பசியா இருக்கிறான்,
let him pluck one mango,
அவன் ஒரு மாங்காயை பறித்து சாப்பிடட்டும்.
That was permitted by God.
அது தேவனாலேயே அனுமதிக்கப்பட்ட ஒன்று.
The only thing Lord said, don't bring a basket and pick all the mangoes and go.
அது பெரிய கூடையை கொண்டு எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு போயிராதேன்னு சொன்னார்
ஆண்டவர். No, that is stealing.
அது திருட்டுத்தனம்.
The Lord said, you can't do that.
ஆக ஆண்டவர் சொன்னார், நீ சாக்கு பை எல்லாம் கொண்டு வந்து பறிச்சிட்டு இருக்க முடியாது.
Then you are stealing to make money.
அது ஏனென்றால் நீ திருடி அதை விற்று பணம் சம்பாதிக்கிற.
But if you are hungry,
ஆனா நீ பசியா இருப்பாய், ஆனால்
it's permitted to take something even from somebody else's field because he is your brother.
வேறு ஒருவருடைய வயலிலே போகும்பொழுது அதிலே இருக்கிற பயிர்களை கொய்த்து தின்னுவது அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று, ஏனென்றால் அவனுடைய சகோதரன்.
The Pharisees knew that.
பரிசேயர்களுக்கு அது தெரியும்.
So that they didn't question.
அதையெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்கவில்லை.
They didn't say why is they are taking grain from somebody else's field.
வேறு ஒருவருடைய வயலிலே இருந்து ஏன் அவர்களை பயிர்களை கொய்கிறாள் என்று கேட்கவில்லை.
Because that God had permitted.
அது தேவன் அனுமதித்து விட்டார் என்று தெரியும்.
But they said, why are they doing it today? Today is the Sabbath day.
ஆனால் இன்னைக்கு ஏன் செய்கிறார்கள்? இன்னைக்கு ஓய்வு நாள் ஆயிற்று என்று கேட்கிறார்கள்.
Sabbath day you are not supposed to do this.
ஓய்வு நாளிலே பயிர்களை நீங்கள் கொய்யக்கூடாது.
Now there was no law that you cannot eat on the Sabbath day.
ஓய்வு நாளிலே சாப்பிடக்கூடாது என்ற பிரமாணம் இல்லை.
They would eat at home.
வீட்ல சாப்பிடலாம்.
But they had this rule that when you put your hand up and pluck something, you are doing some work.
நீங்கள் கையை நீட்டி ஒன்றை பறிக்கும் பொழுது நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்று ஒரு பிரமாணம் இருந்தது.
The rule is if you put your hand in your own plate at home and put in the mouth, that's okay.
பிரமாணம் எப்படி இருக்குன்னு சொல்ல, உன்னுடைய சொந்த தட்டல சாப்பாடு போட்டு அதை எடுத்து நீ சாப்பிடும் பொழுது அதை செய்யலாம்.
But if you are walking through the field and you pluck from somebody's field, that is work.
ஆனால் நீ வேறு ஒருவனுடைய வயலில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற மரத்திலே அல்லது செடியிலே நீ ஒன்றை பறித்தால் அது வேலையாகி விடுகிறது.
When you listen to that, you say, what stupid rules this is.
இதை நீங்கள் கேட்கும் பொழுது என்ன இப்படி புத்தியனமான பிரமாணங்கள் எல்லாம் போட்டிருக்கிறார் ஆண்டவர் என்று கேட்கலாம்.
And some outsider who comes to our churches will say, what stupid rules these people have in some other areas.
வெளியே இருந்து ஒருவர் உள்ளே வந்து இந்த பிரமாணங்கள் எல்லாம் கேட்டால், என்ன பிரமாணங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது, இப்படி பறித்தால் வேலை, இப்படி பறித்து சாப்பிட்டால் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொல்வார்.
So Jesus always defended his disciples.
இயேசு எப்பொழுதுமே தம்முடைய சீஷர்களை தற்காத்துக் கொண்டார்.
Not if they sinned.
பாவம் செய்யும் போது அல்ல.
I mean, once Jesus rebuked Peter so strongly saying, get behind me, Satan.
பின்னாங்க போ சாத்தானே என்று சொல்லி மிகவும் கடுமையாய் பேதுரு சாடினார்.
Jesus were very strict when it came to sin.
பாவம் என்று வரும்பொழுது இயேசு மிகவும் கண்டிப்புள்ளவராய் இருந்தார்.
And I believe that we must also be strict when it comes to sin.
பாவம் என்கிற காரியம் வரும்பொழுது நாமும் மிகவும் கடினமுள்ளவர்களாய் கடினமாய் இருக்க வேண்டும்.
Jesus always defended his disciples when they were doing things which were not according to the rules of the Pharisees.
பரிசேயனுடைய பிரமாணத்துக்கு ஏற்றதா இல்லாத காரியங்களை செய்தாலும் கூட இயேசு அவர்களை தற்காத்துக் கொண்டார்.
If you examine your life, you may find that you judge and condemn many people for many things they do or don't do because your rules are different.
உன்னுடைய பிரமாணங்கள் வித்தியாசமா இருக்கிறபடினாலே மற்றவர்கள் செய்கிற அல்லது செய்யாத காரியங்களை பார்த்து கடுமையாய் நீங்கள் நியாயந்திருக்கிறீர்கள்.
You are not merciful to them.
அவர்களிடத்திலே நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருப்பதில்லை.
You don't say, well, perhaps they don't have light on this area.
இந்த பகுதியில் உங்களுக்கு ஒருவேளை வெளிச்சம் இல்ல அப்படி நீங்க சொல்றது இல்ல.
No, that would be merciful.
அது இரக்கமுள்ளதா இருக்கும்.
But you're not merciful.
ஆனால் நீங்கள் இரக்கமுள்ளவர்களா இல்லை.
You may say, no, if I have light, they must have light.
எனக்கு இந்த பகுதியில் வெளிச்சம் கிடைச்சிருந்தா கண்டிப்பா இவருக்கு வெளிச்சம் கிடைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாய்.
How can that be?
அது எப்படி முடியும்?
I have light on many things in scripture which most of you don't have.
வேதத்தில் அநேக பகுதிகளில் எனக்கு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது, உங்களில் அநேகருக்கு அந்த வெளிச்சம் இல்லை.
But I don't judge you for that.
அதற்காக நான் உங்களை நியாயந்திருப்பதில்லை.
We must not judge other people for areas where they don't have light.
ஜனங்கள் வெளிச்சம் பெறாத பகுதிகளுக்காக நாம் அவர்களை நியாயந்திருக்க கூடாது.
In some churches where I go to preach, where they invite me to speak.
சில சபையிலே நான் பேசும்படியா என்னை அழைக்கிறார்கள்.
I go to speak and I find all the sisters are not covering their heads.
நான் அங்கே பிரசங்கம் பண்ண போகும்பொழுது அங்கே எல்லா சபையிலும் முக்காடப்படுவதே கிடையாது.
So what do you think my subject is for that message?
இப்பொழுது என்னுடைய பிரசங்கத்தினுடைய பாடம் என்னவா இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
You think it will be covering the head?
முக்காடு போட வேண்டும் என்றதான பாடத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ண போகிறேனா?
I'm not a Pharisee.
நான் ஒரு பரிசேயன் அல்ல.
That is not my subject.
அது என்னுடைய பாடமும் அல்ல.
I'm not going to make my little finger 12 feet long.
என்னுடைய சுண்டு விரலை 12 அடி நீளமுள்ளதாய் மாற்ற மாட்டேன்.
You know what I say?
நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா?
See, God has given me light on that, but maybe God has not given them light on it.
இந்த பகுதியை குறித்து தேவன் எனக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இவர்களுக்கு தேவன் வெளிச்சம் கொடுக்கவில்லை.
They have not yet God.
அவர்கள் இன்னும் அந்த வெளிச்சத்தை பெறவில்லை.
That's something like saying, maybe I am in the fourth standard and they are in second standard.
ஒருவேளை நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன், அவர்கள் 2ஆம் வகுப்பு தான் படிக்கிறார்கள்.
Do you think some children in fourth standard have got more understanding than those in second standard in some areas?
சில பகுதிகளிலே 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளை காட்டிலும் 4ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு அதிக ஞானம் அல்லது அறிவு இருக்கிறது என்று தெரியுமா?
Definitely.
கண்டிப்பாக இருக்கிறது.
So it's foolish for a fourth standard student to judge a second standard student.
ஆகவே 4ஆம் கிளாஸ் பையன் 2ஆம் கிளாஸ் பையனை பார்த்து ஐயையே உனக்கு இது தெரியலையா என்று சொல்லி நியாயந்திருப்பது தவறு.
We are like that.
ஆனால் நாம் அப்படித்தான் இருக்கிறோம்.
The Pharisees were like that.
பரிசேயர்கள் அப்படி இருந்தார்.
Why they don't do this?
அவர்கள் இதை செய்யவில்லை.
Why they don't do that?
ஏன் இவர்கள் இதை செய்யவில்லை?
But Jesus always defended that poor second standard student.
ஆனால் அந்த 2ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனாக அந்த சிஷ்யரை இயேசு எப்பொழுதுமே தற்காத்துக் கொண்டார்.
And I'll tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
When you judge another child of God,
மற்றொரு தேவ பிள்ளையை நீ நியாயந்திருக்கும் பொழுது,
you'll always find that Jesus takes the other person's side.
எப்பொழுதுமே இயேசு அவர்கள் பக்கமாக இருந்து அவர்களை காக்கிறார்.
He may have been walking with you up to that moment, but as soon as he sees you judging the other person, he moves away from your side and is on the other person's side.
அதுவரைக்கும் உங்களோடு கூட தான் நடந்து கொண்டு வந்திருந்தார் ஆண்டவர். நீ எப்பொழுது அடுத்த நபரை நியாயந்திருக்க ஆரம்பித்தாய், அப்பொழுதே உன்னை விட்டு நீங்கி தேவன் அவர் பக்கமாய் போய் விடுகிறார்.
Because he told us, judge not.
ஏனென்றால் நியாயந்திருக்க வேண்டாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
And do you know the reason why the Lord is not walking with many of us is because we have started judging other people.
நம்மில் அநேகர் மற்றவர்களை நியாயந்திருக்கிறபடியாலே தேவன் நம்மோடு கூட நடப்பதில்லை.
He has left our side. He was with us.
அவர் நம்மோடு கூட தான் இருந்தார்.
He appreciated many of the good things we did.
நாம் செய்த அநேக நல்ல காரியங்களை அவர் மெச்சிக்கொண்டார்.
But because he suddenly saw you judging your wife or judging your husband.
ஆனால் திடீரென நீ உன் மனைவியை நியாயந்திருப்பதையோ அல்லது கணவனை நியாயந்திருப்பதையோ பார்த்தபோது பக்கத்தை விட்டுக்காரை
நியாயந்திருப்பது another believer.
அல்லது வேறு ஒரு விசுவாசி.
Jesus left you and went and took the other side.
இயேசு உடனே உன்னை விட்டுவிட்டு அடுத்த நபர் பக்கம் போய் விட்டார்.
That I see again and again in the Bible.
வேதத்திலே மீண்டும் மீண்டுமாய் இதை நான் பார்க்கிறேன்.
I'm not talking about sin.
பாவத்தை குறித்து நான் சொல்லவில்லை.
I'm not saying we should ignore adultery and theft and lusting and things like that.
திருட்டுத்தனம், ஈச்சை, விபச்சாரம் இவையெல்லாம் நாம் கண்டு காணாமல் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லவில்லை.
If you ask yourself, you are not judging other people usually for such things.
இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதில்லை.
You are judging other people for small little finger things.
சிறு சிறு காரியங்களுக்காக, சுண்டுவரலை போல உள்ள காரியங்களுக்காக நீங்கள் நியாயந்தீர்க்கிறீர்கள்.
And you are not merciful to say, well, maybe that person doesn't have as much light as I have.
எனக்கு கிடைத்திருக்கிறது போல அந்த நபருக்கு ஒருவேளை வெளிச்சம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் சொல்லலாம்.
We have to be extremely thankful to God if he has given us light.
நமக்கு தேவன் வெளிச்சம் கொடுத்திருப்பாரே ஆனால் நாம் அதிகமாய் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
The more light God gives us,
எந்த அளவுக்கு தேவன் அதிகமாய் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறாரோ,
the more we see our own sin,
அந்த அளவுக்கு அதிகமாக நாம் நம்முடைய பாவத்தை பார்ப்போம்.
See, if I come into the light,
நான் ஒரு வெளிச்சத்துக்கு முன்பாக வருகிறேன்,
it's not so bright,
அவ்வளவு பிரகாசமான வெளிச்சம் இல்லை,
maybe some stain on my shirt which I can't see,
என் சட்டையில ஒரு கறை இருக்கிறது ஆனால் அதை நான் பார்க்க முடியவில்லை,
but if the light becomes brighter,
ஆனால் அந்த வெளிச்சம் அதிக பிரகாசமாய் மாறும் பொழுது,
I see something on my shirt,
என் சட்டையில் இப்போது ஏதோ ஒன்றை பார்க்கிறேன்.
So how do you know whether you got more light?
ஆகவே உங்களுக்கு அதிகமான வெளிச்சம் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
It's not by more understanding of scripture.
வேதத்தை அதிகமாக அறிந்து கொண்டபடினாலே அல்ல.
More understanding of scripture only means you're a little more like the devil who knows all the scripture.
பிசாசுக்கு வேதம் முழுவதும் தெரியும். ஆகவே வேதத்தை மட்டும் தான் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிசாசை போலதான் மாறுகிறீர்கள்.
But to get light on yourself is much more important than to get light on some word in the Bible.
வேதத்தில் உள்ள வார்த்தையின் மீது வெளிச்சத்தை பெறுவதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் பெறுவது அதிக மேன்மையானது.
You have to see yourself.
உங்களை நீங்களே பார்க்க வேண்டியிருக்கிறது.
Not just understand some truth.
ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்வது மட்டுமல்ல.
So Jesus defended his disciples.
இயேசு தம்முடைய சீஷர்களை தற்காத்தார்.
And said, don't you know in the Old Testament even David when he was hungry ate bread which is only the priests were supposed to eat.
ஆண்டவர் சொல்கிறார், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது அவர்கள் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து தேவ சமூகத்து அப்பங்களை சாப்பிட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா?
Or the priests verse 5 they do a lot of work in the temple on the sabbath day and they are not breaking the sabbath.
அல்லது ஐந்தாம் நாள் வசனத்திலே பார்க்கிறோம், ஓய்வு நாட்களிலே ஆசாரியர்கள் தேவாலயத்திலே ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாத இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா?
Something greater than the temple is here now verse 6
தேவாலயத்திலும் பெரியவர் எங்கே இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
And the Lord says, you know, if you understood what that verse means, I desire mercy and not sacrifice.
பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்தை நீங்கள்
அறிந்தீர்களானால்
குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள்.
See that expression.
இந்த வாசகத்தை பாருங்கள்.
You are condemning an innocent person.
குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்கள்.
God considers that person innocent.
தேவன் அவர்களை குற்றமற்றவர்களாக எண்ணுகிறார்.
But you are condemning that person.
ஆனால் நீங்களோ அவர்களை குற்றம் சாட்டுகிறீர்கள்.
You are condemning an innocent person.
குற்றமில்லாத ஒரு அப்பாவியை நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்கள்.
Why is that person innocent?
ஏன் அவர் உன் பாவம் செய்யாதவராக இருக்கிறார், குற்றமற்றவராக இருக்கிறார்?
His conscience is not condemning him about what he is doing.
அவர் செய்கிற அந்த காரியத்தை அவருடைய மனசாட்சி அவருக்கு உறுத்துவதில்லை.
Then why are you condemning him?
அப்படியானால் ஏன் நீங்கள் அவரை குற்றப்படுத்துகிறீர்கள்?
You are condemning him according to the standard of your conscience.
உங்களுடைய மனசாட்சியின் தரத்தின்படி நீங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறீர்கள்.
What do we learn from this?
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
One great truth.
ஒரு பெரிய சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம்.
That God does not judge all of us equally.
தேவன் நம் எல்லாரையும் ஒரே விதமாக நியாயந்தீர்ப்பதில்லை.
How many of you know that?
உங்கள் எத்தனை பேருக்கு இது தெரியும்?
Okay, I'm going to give all of you one of the greatest light from scripture in this area.
இந்த பகுதியிலே உங்கள் எல்லாருக்கும் வேதத்திலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன்.
It is from Luke chapter 12.
லூக்கா 12 அதிகாரம்
verse 48.
48 வசனம்.
This teaches us that God does not judge all of us equally.
நம் எல்லாரையும் தேவன் ஒரே தரத்தினாலே நியாயந்தீர்ப்பதில்லை என்பதை இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது.
This is a very important verse.
இந்த வசனம் மிகவும் முக்கியமான ஒரு வசனம்.
The last part of Luke 12:48.
லூக்கா 12 அதிகாரம் 48 வசனத்தின் கடைசி பகுதி.
Listen to this.
கவனித்துக்கேளுங்கள்.
Everyone to whom much has been given, much will be required.
அதிகம் கொடுத்தவனிடத்திலே அதிகம் கேட்கப்படும்.
But and to whom more has been entrusted, they will ask more.
எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள்.
And earlier he said,
ஏற்கனவே அவர் சொன்னார்
47
47ஆம் வசனம்
If a servant knows his master's will and does not get ready he will get many lashes
தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான்
But the one who did not know it
ஆனால் அறியாதவனாய் இருக்கிறவன்
committed deeds will get much less
அவன் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்தால் அவன் குறைந்த அடிகள் தான் அடிக்கப்படுவான்
Both did the same thing
இருவருமே ஒரே தவறை செய்கிறார்கள்
Wrong thing
தவறான காரியம்
He did one wrong thing and he did the same wrong thing
இவன் ஒரு தவறை செய்கிறான் இவனும் அதே தவறை செய்கிறான்
And the master comes
எஜமான் வரும்பொழுது
and he gives this person 500 lashes
இந்த மனிதனுக்கு 500 அடிகள் கொடுக்கப்படுகிறது
and he gives this person only 5 lashes
இந்த மனிதனுக்கு 5 அடிகள் தான் கொடுக்கப்படுகிறது
and you look at it as an outsider
நீங்கள் வெளியே இருந்து பார்த்தீர்களானால்
how can that be
சே என்ன இப்படி செய்கிறார் அவர்
both did exactly the same wrong thing
ரெண்டு பேருமே அதே தவறு தான செஞ்சாங்க
that fellow is being given 100 times the punishment this fellow got
இவனுக்கு கிடைக்கிற தண்டனை காட்டிலும் அவனுக்கு 100 மடங்கு அதிகமாக கிடைத்து விட்டதே
ஓ this master he must be having some favoritism to this
இந்த எஜமான் அவர் பட்சபாதம் உள்ளவர் இவருக்கு ஏதோ இந்த ஆள் வேண்டும் என்று எண்ணுகிறார்
but jesus says that is god god is like that
ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் தேவன் அப்படி இருக்கிறார் என்று
சொல்றார் god is like that
தேவன் தான் அப்படி இருக்கிறாராம்
he does not judge equally
அவர் ஒரே விதமாக எல்லாரையும் நியாயந்திருப்பதில்லை
two brothers do the same thing
இரண்டு சகோதரர்கள் ஒரே காரியத்தை செய்கிறார்கள்
god is very hard on one very merciful to the other
ஒருவர் இடத்திலே தேவன் மிகவும் கடினமாக இருக்கிறார் கண்டிப்பாக இருக்கிறார் இன்னொரு இடத்திலே அவர் லகுவாக இருக்கிறார்
two sisters do the same thing
இரண்டு சகோதரிகள் ஒரே தவறை செய்கிறார்கள்
god is very strict with one very lenient with the
other ஒருவர் இடத்திலே மிகவும் கண்டிப்புள்ளவராக இருக்கிறார் ஒருவர் இடத்திலே அவர் கண்ணும் காணாதவராக இருக்கிறார்
have you ever heard this truth from scripture before
இதற்கு முன்பாக வேத வசனத்திலிருந்து இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டிருக்கிறீர்களா
Why is God like that?
Yen devan appadi irukkar?
Because of this law that we read in Luke 12:48.
Yen endral Luke 12th adhigaram 48th vasanathile paartha pramanathin nimithamaga.
That to whom more is given more will be required.
Adhigam koduthavanadathile adhigam kekkapadum.
To less is given less is required.
Konjamai kodukkapadunadathile konjamai edhirpaarkapadum.
I am working in an office.
Naan or aluvalathile velai seigiren.
And I have two workers.
எனக்கு இரு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள்
and I send them to the market to buy some things from the office
அலுவலகத்துக்காக ஒன்றை வாங்கி வா என்று இருவரையும் அனுப்புகிறேன்
and I give one person 5000 rupees another person 500 rupees
ஒருவனுக்கு 5000 ரூபாய் கொடுத்து அனுப்புகிறேன் இன்னொருவனுக்கு 500 ரூபாய் கொடுத்து அனுப்புகிறேன்
please go and buy equipment for the office
ரெண்டு பேருமே போய் அலுவலகத்துக்கு தேவையான சாமான்களை வாங்கிட்டு வாருங்கள் என்று சொல்கிறேன்
this man brings very little
இந்த மனிதன் கொஞ்சம் தான் கொண்டு வரார்
500 rupees
500 ரூபாய் கொடுத்தேன் கொஞ்சம் வாங்கிட்டு வரார்
I'll say well done
நல்லது நல்லதை செய்தார்
the other man also brings the same amount
அடுத்த நபரும் அதே அளவு ஜாமானை கொண்டு வருகிறார்
500 rupees
500 ரூபாய் பொறுப்புள்ள பெருமானமுள்ள ஜாமானம்
you are a thief
ஏய் நீ திருடன்
and I punish him
நான் உன்னை தண்டிக்கிறேன்
why
ஏன்
because I had given more to him
என்றால் இவனுக்கு நான் அதிகம் கொடுத்தேன்
I had given him 5000 rupees so I expect him to bring 5000 rupees worth of equipment
அவனுக்கு 5000 ரூபாய் நான் கொடுத்தேன் ஆகவே அவன் 5000 ரூபாய் பெருமானமுள்ள ஜாமான்களை வாங்கி வர வேண்டும்
I gave only 500
இவனுக்கு நான் 500 ரூபாய் தான் கொடுத்தேன்
I expect less from him
ஆகவே அவனிடத்திலிருந்து குறைவானதை தான் எதிர்பார்க்கிறேன்
Tell me is that righteous or unrighteous
இது நீதியா அநீதியா சொல்லுங்க பாப்போம்
It is 100% righteous you will also be like
நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் இது 100% நியாயமான காரியம்
Now let's look at God
தேவனை பார்ப்போம்
God is also like that
தேவனும் அப்படி தான் இருக்கிறார்
Now in our church God has given us lakhs and lakhs worth of revelation on the Bible
வேதத்தின் வெளிப்பாட்டிலே லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ளதான வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார்
So much understanding look at the number of meetings and conferences you have come to
நீங்கள் எத்தனை கூட்டங்களுக்கு எத்தனை கான்ஃபரன்ஸ்களுக்கு வந்திருக்கிறீர்கள் எவ்வளவு பெற்றிருக்கிறீர்கள் என்று எண்ணி பாருங்கள்
I who am teaching all this I have got even more than you
நான் போதிக்கிறேன் நான் உங்களை காட்டிலும் அதிகமாக நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன்
All of you elders who preach in the churches you are going to be judged by a much more severe standard than the people who sit in the meeting I hope you know that
கூட்டங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவளை காட்டிலும் மூப்பராய் இருக்கிற உங்களுக்கு அதிகமான நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா
A lot of elders are very foolish they think God will be more lenient with me because I am an elder brother
நான் மூத்த சகோதரனாய் இருப்பதினாலே சபைக்கு மூப்பனாய் இருப்பதினாலே தேவன் இடத்திலே சற்று அவ்வளவு கண்டிப்பா இருக்க மாட்டார் என்று எண்ணுவதற்கு புத்தியினராய் இருக்கிறார்கள்
I am not such a fool
நான் அப்படிப்பட்ட புத்தியின நல்ல
I know that God will judge me with a much higher standard than any of you who are listening to me
என்னை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்கள் எல்லாரை காட்டிலும் தேவன் அதிக கண்டிப்போடு கூட என்னை நியாயந்திருப்பார்
I tell you honestly, I don't have any great desire to preach and teach to all of you.
நான் நேர்மையானதை உங்களுக்கு நேர்மையாய் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு போதிப்பதற்கோ உங்களுக்கு பிரசங்கிப்பதற்கோ நேர்மையாக எனக்கு விருப்பம் இல்லை.
I do it because God tells me to do it.
தேவன் செய்ய சொல்கிறபடினாலே நான் செய்கிறேன்.
But I don't have a great lust to be your elder or be your teacher.
ஆனால் உங்களுக்கு போதகனாய் இருப்பதற்கோ ஒரு மூப்பனாய் இருப்பதற்கோ எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை.
Some people have a great lust to be a teacher and a preacher to other people.
நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும், நான் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற தன இச்சை அநேகர் கொண்டிருக்கிறார்கள்.
There are many brothers in our churches who are just waiting to be invited to become an elder brother.
நீங்கள் தயவு செய்து மூப்பனாய் இருங்கள் என்று எப்பொழுதுதான் சொல்வார்களோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக சகோதரர்கள் நம்முடைய மத்தியிலே உண்டு.
Those are the people who are not at all qualified to be elder brothers.
அவர்கள் தான் மூப்பனாய் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள்.
They don't understand what it is to be an elder brother.
ஒரு மூத்த சகோதரனாய் இருப்பதற்கு என்ன என்பதை விளங்கிக் கொள்ளாதவர்கள்.
They don't realize God will judge them with 10 times more higher standard.
தேவன் அவர்களை 10 மடங்கு அதிகமான ஒரு தரத்தினாலே நியாயம் தீர்ப்பார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள்.
James chapter 3.
யாக்கோபு 3 அதிகாரம்
verse 1.
1 வசனம்.
James chapter 3 verse 1 says.
யாக்கோபு 3 அதிகாரம் 1 வசனம்.
My brothers, don't become many teachers among you because you will be judged with a stricter judgment by God.
என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. யாக்கோபு 3 அதிகாரம் 1 வசனம்.
Have you read that?
இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
Don't try to become teachers and preachers if God has not called you for that.
தேவன் எதற்கென்று உங்களை அழைக்காத பட்சத்திலே ஒரு போதகனாகவோ ஒரு போதிக்கிறவனாக மாற வேண்டாம்.
God will judge me with a much stricter judgment because I have written so many books.
அநேக புத்தகங்களை நான் எழுதியிருக்கிறபடினாலே தேவன் அதிகமான கண்டிப்பான தரத்தினால என்னை நியாயந்தீர்ப்பார்.
Every book I write, my judgment becomes stricter.
நான் எழுதுகிற ஒவ்வொரு புத்தகம் கூடிக்கொண்டே போகும் பொழுது எனக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு அதிகமான கண்டிப்பானதாக மாறிக்கொண்டே வருகிறது.
I don't write to get honor or money. I get no honor, no money from that.
எனக்கு கணத்தையும் பணத்தையும் பெறுவதற்காக நான் புத்தகம் எழுதவில்லை. எனக்கு கணமும் வருவதில்லை, பணமும் வருவதில்லை.
If I do that, I will be judged.
அப்படி நான் செய்வேனானால் நான் நியாயம் தீர்க்கப்படுவேன்.
Everything we do to serve others and bless others. That's all.
நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே செய்கிறோம்.
You know, you must understand this law of Luke 12:48.
லூக்கா 12:48 பிரமாணத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
We have got more light than people in almost any other denomination today.
இன்றைக்கு இருக்கிற மற்ற எந்த ஸ்தாபன சபைகளை காட்டிலும் அதிகமான வெளிச்சத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
Does that mean we are better than them?
உடனே அவர்களை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் என்று அர்த்தமா?
No.
இல்லை.
We may be more defeated than some of them.
அவர்களில் உள்ள ஒரு சிலரை காட்டிலும் நாம் அதிகமான தோற்றுப்போனவர்களாக இருக்க முடியும்.
And if we do something wrong,
நாம் ஒரு தவறை செய்யும் பொழுது,
and those people in that denomination do the same wrong thing,
அந்த ஸ்தாபன சபையில் இருக்கிற ஒரு சகோதரன் அதே தவறை செய்யும் பொழுது,
we will get 500 lashes and they'll get only 5 lashes.
நமக்கு 500 அடிகள் விழும், அவருக்கு 5 அடிகள் தான் விழும்.
From God.
தேவனிடத்திலிருந்து.
Do you believe that?
இதை நம்புகிறீர்களா?
How many of you know that?
உங்களில் எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்?
How many of you know that the more you come to these meetings, the more your judgment will be if you don't listen and obey?
நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இங்க கூட்டங்களுக்கு வருகிறீர்களோ கேட்காமல் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மீது அதிகமான நியாய தீர்ப்பு வரும்.
If you're not interested in obedience, it is much much better to sit in some dead denominational church all your life.
சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மனதில்லாதிருந்தால் தயவு செய்து அப்படிப்பட்ட மற்ற சித்த ஸ்தாபன சபைகளிலே நீங்கள் வாழ்க்கை முழுவதுமாக இருப்பது நல்லது.
You know, we compare ourselves with people in some other denomination.
சில சபை பிரிவுகளில் இருக்கிறவர்களை வைத்து நாம் நம்மை ஒப்பிட்டுக் கொள்கிறோம்.
They are like this, we are like this.
அவங்க எப்படி இருக்காங்க, நாங்க எப்படி இருக்கோம்.
Okay, maybe you are better than them.
சரி, நீங்கள் அவர்களை காட்டிலும் மேன்மையானவர்களா இருக்கலாம்.
But God is judging you by a much higher standard.
ஆனால் தேவனோ உன்னை மிகவும் உயரமான தரத்தினாலே நியாயந்திருக்கிறார்.
And he is judging them by a lower standard.
அவர்களையோ மிகவும் ஒரு தாழ்வான ஒரு தரத்தினாலே நியாயந்திருக்கிறார்.
When he judges you by this high standard,
ஒரு மேன்மையான தரத்தினாலே உங்களை நியாயந்திருக்கும் பொழுது,
even though you are better than that brother in that denomination,
அந்த சபையில் இருக்கக்கூடிய சகோதரனை காட்டிலும் நீ நல்லவனாய் இருந்தாலும் கூட,
God says, but you've got more light.
ஆனால் உனக்கு அதிக வெளிச்சம் கிடைத்திருக்கிறதே.
So I give you only 40%.
ஆகவே நான் 40% மட்டும் தான் கொடுப்பேன்.
Now let me judge that other brother, God says.
இப்பொழுது இன்னொரு சகோதரனை நான் நியாயந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார்.
He's worse than you.
உன்னை காட்டிலும் மோசமான ஒரு சகோதரன் தான்.
But I give him 80%.
ஆனால் அவனுக்கு 80% பரிசளிக்கிறேன்.
You say, Lord, how can you do that?
ஆண்டவர், நீங்க எப்படி இதை செய்ய முடியும்?
I am better than him. You give me 40% and you give him 80%.
அவனை காட்டிலும் நான் நல்லவனா இருக்கிறேன், எனக்கு 40 தான் கொடுக்கறீங்க, அவனுக்கு 80 கொடுக்கறீங்க.
Have you made a mistake in the marks card?
நீங்க மார்க் என்ட்ரி போடும்போது தப்பா என்ட்ரி போட்டீங்களா ஆண்டவரே?
Am I supposed to get 80 and he is supposed to get
40? நான் 80 மார்க் வாங்கணும், அவன் தான் 40 மார்க் வாங்கணும்.
No, the Lord says, you got 40, he got 80.
இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு 40 மார்க் தான் கிடைக்கு, உனக்கு கிடைச்சிருக்கு, அவனுக்கு 80 மார்க் கிடைக்கு.
I am better than him.
ஆனால் நான் அவனை காட்டிலும் நல்லவனா இருக்கிறேனே.
The Lord says that's right.
அது நல்லதுதான்.
Now read Luke. Now read Luke 12:48.
இப்பொழுது லூகா 12:48 வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்வார்,
You got more light from me.
நீ என்னிடத்தில் அதிகமான வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டாய்.
So I expected more from you.
ஆகவே உன்னிடத்தில் அதிகமான காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன்.
According to what I expected from you.
உன்னிடத்தில் நான் எவ்வளவு எதிர்பார்த்தேனோ.
According to how much I gave you.
உனக்கு எவ்வளவு கொடுத்தேனோ.
You get only 40%.
அதை பொறுத்து பார்க்கும் பொழுது உனக்கு 40 மார்க் தான்.
That person I gave much less.
அந்த சகோதரனுக்கு நான் இவ்வளவு தான் கொடுத்தேன், குறைவானதை கொடுத்தேன்.
And so I expect less from him.
ஆகவே அவனிடத்திலிருந்து குறைவானதை எதிர்பார்க்கிறேன்.
And according to what I expected from him, he produced 80%.
அவனிடத்திலிருந்து நான் எதிர்பார்த்த அளவை பார்க்கும் பொழுது அவன் 80 மார்க்கை பெற்றுக்கொண்டான்.
Let me show you an example of that in Luke's gospel.
லூக்கா சுவிசேஷத்திலே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Not Luke, sorry. Matthew 25.
மத்தேயு 25ஆம் அதிகாரம். லூக்கால மத்தேயு 25ஆம் அதிகாரம்.
Here is a story.
இங்கே ஒரு பாடம், ஒரு கதை இருக்கிறது.
It's a picture of Jesus and we can say believers in different groups.
இயேசுவும் வெவ்வேறு சபையிலே இருக்கக்கூடிய வெவ்வேறு குழுவினர்களும் என்று நாம் சொல்லலாம்.
Since most of us think that we are in the best group in India.
இந்தியாவிலே நல்ல சபையிலே நாம் இருக்கிறோம் என்று அனைவர் எண்ணுவதினாலே.
I don't know whether that is true.
அது உண்மையா பொய்யானு எனக்கு தெரியாது.
But I certainly can say we have got more light and teaching than almost any other group.
ஆனால் கண்டிப்பாக நான் ஒன்றை சொல்ல முடியும், மற்றவளை காட்டிலும் நாம் அதிகமான போதனையையும் நாம் அதிகமான வெளிச்சத்தையும் பெற்றிருக்கிறோம் என்று சொல்ல முடியும்.
We're not better than others.
மற்றவளை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் அல்ல.
God has given us more understanding of the truth in many areas.
அநேக பகுதிகளிலே சத்தியத்தை குறித்ததன வெளிச்சத்தை தேவன் நமக்கு செம்மையாய் கொடுத்திருக்கிறார்.
That's true.
அது மெய்தான்.
I know that because people in every denomination read our literature and say we are understanding things we never understood in our church all these years.
இந்த போதனை அதிக வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்று சொன்னால், மற்ற சபைகளிலே உள்ள பல சபைகளில் உள்ளவர்கள் நம்முடைய புத்தகங்களை வாசித்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையே, இப்பொழுதுதான் இதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம், வெளிச்சம் பெறுகிறோம் என்று சொல்கிறார்கள்.
I'm not proud of that.
அதை குறித்து நான் பெருமை அடையவில்லை.
It just increases my responsibility.
அது என்னுடைய பொறுப்பை இன்னும் அதிகமாக்குகிறது.
I say Lord,
ஆண்டவரே,
that means we are God, you have given us much more, you'll be expecting much more from us.
அதிகமான வெளிச்சம் கொடுத்திருக்கிறீரா, எங்களிடத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பீர் ஆண்டவரே.
If you expect a low level of holiness from them, you expect 10 times more from us.
அவர்களிடத்திலிருந்து இவ்வளவு நிலையிலே உள்ளதான பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பீர் என்று சொன்னால், எங்களிடத்தில் அதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமான பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பீர்.
Let's look at these as three different denominations.
இங்கே மூன்று சபை பிரிவினரை குறித்து
சொல்லப்பட்டிருக்கிறது.
அதிகாரம் 15ஆம்
வசனம்.
ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுத்திருக்கிறார், அதை நாம் என்று வைத்துக் கொள்வோம்.
Another group 2 talents.
இன்னொரு குழுவுக்கு 2 தாலந்து.
Another 1 talent.
இன்னொரு குழுவுக்கு 1 தாலந்து.
When the time came to give the rewards,
அங்கே வெகுமதி கொடுக்க வேண்டிய காலம் வந்த பொழுது,
the one who brought 5 had to produce 5.
அந்த 5 தாலந்தை வாங்கியவன் இன்னொரு 5 தாலந்தை அவன் கொண்டு வந்தான்.
He had to bring 5.
அவன் இன்னொரு 5 தாலந்தை கொண்டு வர வேண்டியிருந்தது.
But the one who brought had only 2 verse 2 22 he had to bring only 2.
ஆனால் 22ஆம் வசனத்திலே 2 தாலந்தை வாங்கியவன் 2 தாலந்தை தான் திரும்ப கொண்டு வர வேண்டியிருந்தது.
God only 1 talent he had to bring only 1.
அந்த 1 தாலந்தை வாங்கியவன் அவன் 1 தாலந்தை கொண்டு வர வேண்டியிருந்தது.
Of course he didn't even bring that but he needed to bring only one.
அவன் அதை கூட கொண்டு வரவில்லை, ஆனால் ஒன்றே அவன் கொண்டு வந்தால் போதும்.
What do we learn from that?
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
God may be expecting 5 times more from us than from some brother in some other group.
வேற ஒரு குழுவில் இருக்கிற ஒரு சகோதரனை காட்டிலும் நம்மிடத்தில் 5 மடங்கு அதிகமாக எதிர்பார்க்கிறார்.
God expected 10 times more from Moses than from the Israelites.
இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்திலிருந்து எதிர்பார்த்ததை காட்டிலும் மோசேயின் இடத்திலே 10 மடங்கு அதிகமாக
எதிர்பார்த்தார்.
10 முறை கீழ்ப்படியாமைக்கு பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தண்டித்தார்.
He punished Moses when he disobeyed once.
ஆனால் மோசேயோ ஒரு முறை கீழ்ப்படியாமல் இருந்த பொழுதே அவனை தண்டித்து விட்டார்.
So let us remember.
ஆகவே நாம் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம்.
The more light God gives us.
எந்த அளவுக்கு அதிகமாக தேவன் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறாரோ.
More God expects from us.
அந்த அளவுக்கு அதிகமாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
So let us walk humbly with God.
ஆகவே தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மையாய் நடப்போம்.
Not judge other people.
மற்றவர்களை நியாயந்தீர்க்க வேண்டாம்.
But judge ourselves.
நம்மை நாமே நியாயந்தீர்த்துக் கொள்வோம்.
Let's bow our heads.
நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Apply these truths to our lives.
இந்த சத்தியங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அருளும்.
Help us to honor you.
உம்மை கனப்படுத்த உதவி செய்யும்.
To see ourselves.
எங்களை நாங்களே பார்க்க உதவி செய்யும்.
not as we see ourselves but as you see us
ஆண்டவரே எங்களை நாங்கள் பார்க்கிற பிரகாரமாய் அல்ல நீர் பார்க்கிற விதமாய் பார்க்க உதவி செய்
and never to be so foolish as to compare ourselves with other people
மற்றவளோடு கூட எங்களை ஒப்பிட்டு பார்க்க அளவுக்கு புத்தியனராய் நாங்கள் இருக்க வேண்டாம்
we pray in Jesus name
இயேசுவின் நாமத்தில் பிதாவே
ஆமென்
ஆமென்